செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது திருக்குறளும் அதன் விளக்கமும். அரண் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லாள் உடையது அரண். அகத்தே உள்ளவர்களுக்கு தேவைப்படும் எல்லா பொருளையும் உடையதாகவும், புறத்தே பகைவர்களால் போர் நெருக்கடி ஏற்படும் பொழுது அதை எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை வாய்ந்த நல்ல வீரர்களை உடையதாக இருப்பதே கோட்டையாகும். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்று அறியது அரண். பகைவர்களுக்கு முற்றுகையிட சூழ்ந்து கொண்டும் அவர்கள் முற்றுகையிடாமலேயே போர் புரிந்தும் வஞ்சனையால் கீழுறை உண்டாக்கும் போதும் கைப்பற்றுவதற்கு இயலாமல் அமைவது கோட்டையாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை எல்லாம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், படம் அன்புள்ள அப்பா, படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள், படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ்பி சைலஜா அம்மாவும். நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த தினம் அக்டோபர் 1. அவருடைய நடிப்புக்கு டிஎம்எஸ் ஐயாவின் குரல் மட்டுமே பொருத்தமாக இருக்கும் என்ற காலகட்டத்தில் புதுமையாகவும் இளமையாகவும் நுழைந்த எஸ்பிபி அவர்களின் குரல் வளத்துக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளவு குறும்பாகவும் இளமையாகவும் இந்த பாடலில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் வைரமுத்து அவர்கள். அத்தனை வரிகளுமே வைர வரிகளாக இருக்கும். சிவாஜி அவர்களின் நடிப்புக்கு ஏற்றவாறு எஸ்பிபி தன்னுடைய குரலில் அத்தனை பாவங்களையும் கொண்டு வந்திருப்பார். குறிப்பாக அந்த கடைசி 2 வரிகள், வானத்தில் விடிவெள்ளி எழுந்தது, வெண்ணிலவு சரிந்தது என்ற வார்த்தைகளின் போது அவர் கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதுக்கு சிவாஜியின் நடிப்பு யாராலையும் மறக்க முடியாத அற்புதமான நடிப்பு. இந்த பாடலில் தெரியக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, மனைவியை மதிக்கக்கூடிய கணவனை அப்பாவை பிள்ளைங்க தெய்வமாக கொண்டாடுவாங்க அப்படின்றது தான். உங்களுக்காக இன்று அன்புள்ள அப்பா படத்திலிருந்து அற்புதமான பாடல், எஸ்பிபி அவர்களின் குரலில் சிவாலியே சிவாஜி அவர்களின் நடிப்பில் கேட்கலாமா?
பெண்ணப்பா,
அன்புள்ள அப்பா,
என்னப்பா
உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
பொல்லாத பெண்ணப்பா. Of course, it was a love marriage.
நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?
முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகளே. அவளை நான் பார்த்தது மலர்கள் வண்டுகளுக்கு பெட்டி கொடுக்கும் ஊட்டியே, ஒரு மலர் காட்சியில்தான் அந்த நந்தவனத்தை சந்தித்தே.
அம்மா எப்படி அழகா இருந்தாங்களா?
அந்த மலர் காட்சி அழகான பூவே, அவள் மட்டும்தானே. அவள் கண்ட முகம் காண மாணி கோணி குனிந்து கொண்டன.
உங்கள் மலவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
நான் தாயிடம் கூட பார்த்ததில்லையா? கலந்த பாசம் அவள் நினைவுகளே என் சுவாசம்.
அன்புள்ள அப்பா,
என்னப்பா
உங்கள் காதல் கதையை கேட்டப்பா?
அப்பா 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 நாச்சிகளப்பா. நான் சிணுங்கினால் செல்ல அடி கொடுப்பாள், விரல்களுக்கெல்லாம் சுழுக்கெடுப்பாள், என் நகக்கண்ணில் கூட அழுக்கெடுப்பாள். தாயாயவளை பார்த்ததுண்டு, என் தாதியாயவளை பார்த்ததுண்டு, ஒரு தேன் கூடமாயவளை பார்த்ததுண்டு. பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?
பார்த்தேன் மகளே, பார்த்தேன், பார்த்தேன் மகளே, பார்த்தேன். எப்போது அவள் கடைசி உறக்கம் கொள்ள கண்மூடினாளோ அப்போதுதான் அவள் உறங்க பார்த்தேன். அம்மகளே, நீ கண் திறந்தாள், அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில் விடிவெள்ளி எழுந்தது.
பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. வள்ளலால் அவர்களின் பிறந்த தினம் அக்டோபர் 5. மடம இருளை பொசுக்கும் ஜோதியாக 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தோன்றியவர் திருவருள் பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் வடலூர் சி ராமலிங்கனார். மூட நம்பிக்கைகளையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் தகர்த்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை மக்களிடம் கொண்டு சென்ற மாபெரும் சீர்திருத்தவாதியவர். சமய உலகில் நுழைந்து சமய நெறியிலே நடந்து சமய உலகை கடந்த வள்ளலார் என வள்ளலாலை அறிமுகப்படுத்துகிறார் ஆய்வாளர் பா. சரவணன். சாதிகளையும் சமயங்களையும் மட்டுமல்ல உருவ வழிபாட்டையும் வள்ளலார் கடந்து நின்றார். துருவுக்குரிய துவராடை தவிர்த்து வெள்ளாடை தரித்தார். அரை நூற்றாண்டு காலமே வாழ்ந்த அவர் அதில் பெரும் பகுதியை சென்னையில் கழித்தார். இலக்கணம் அறிந்த தமிழ் வித்வான், சொற்பொழிவாளர், நூலாசிரியர், பதிப்பாசிரியர் என தர்மமிகு சென்னையில் வள்ளலார் பல பரிமாணங்களில் வெளிப்பட்டார். வடலூரில் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும், 67 சத்திய தர்மசாலையையும் நிறுவினார். பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்தும் பசி அறாதயர்ந்து வெற்றவரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என பசிப்பினை கண்டு விரும்பிய வள்ளலார் சத்திய தர்மசாலையில் மூட்டிய நெருப்பு இன்று வரை அணையாமல் பசிப்பினை போக்கி வருகிறது. வயிற்றுப்பசியை போக்குவதற்கு தர்மசாலையை கட்டியது போல அறிவுப்பசியை போக்குவதற்கு சமரச வேத பாடசாலை, சன்மார்க்க போதினி என 2 கல்வி கூடங்களை வள்ளலார் நிறுவினார். 9 வயதில் பாடத் தொடங்கிய வள்ளலார் 51 வயதில் சித்தியடையும் வரை பாடுவதை நிறுத்துவதில்லை. பக்தியில் தொடங்கி உயிர் இரக்கத்திலும் சீர்திருத்தத்திலும் நிறைவடையும் இந்த பாடல்கள் திருவுருட்பா என வழங்கப்படுகின்றன. 5818 பாடல்களை கொண்ட இத்தொகுப்பு 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் தலையாயது ஜீவகாருண்ய ஒழுக்கமே என்பதை வலியுறுத்தி அவர் எழுதிய உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடி வள்ளலார் மேற்கொண்ட சமய சீர்திருத்தங்கள் அவருக்கு கடும் எதிர்ப்புகளை கொண்டு வந்தன. உண்மை அன்பால் இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் அருட்பெரும் ஜோதி வழிபாட்டை முன்வைத்த வள்ளலார் வடலூர் மக்கள் தர்மசாலைக்காக கொடுத்த நிலத்தில் தர்மசாலையை ஒட்டி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை 1872 நிறுவி ஒளி வழிபாட்டினை தொடங்கி வைத்தார். இந்திய அரசு 2007 வள்ளலாருக்கு நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டது. வள்ளலாரின் 200ஆம் ஆண்டினை ஒட்டி அவரது பிறந்த நாளான அக்டோபர் 5 இனி தனி பெரும் கருணை நாள் கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 அறிவித்தார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என முழங்கிய வள்ளலார் தமிழ் சமயத்துக்கும் பண்பாட்டுக்கும் சமூகத்துக்கும் பெரும் பங்காற்றியவர். வள்ளலார் சாடிய சமூக பிணிகள் இன்னும் முழுமையாக களையப்படவில்லை. எனவே தமிழ் சமூகம் அவரை இன்னும் கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம்.
அதே நாளில்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இறந்தார். 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அவருக்கு எதிரான தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருந்தார். ஸ்தாபன காங்கிரசின் மூத்த தலைவர்களும் இதில் தப்பவில்லை. அதனால் பெருந்தலைவர் காமராஜர் மிக வேதனையில் இருந்தார். இந்த நேரத்தில் இந்திரா காந்தியின் பக்கம் இருந்த மரகதம் சந்திரசேகர் மட்டும் காமராஜரை சந்தித்து பேசி வந்தார். காரணம், மரகதம் சந்திரசேகர் அவர்களை கொண்டு வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் அவர்கள்தான். மெத்த படித்த மரகதம் சந்திரசேகர் வேலையின் பொருட்டு காமராஜரை சந்தித்தார். உங்களை போன்று அதிகம் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அது தலித் சமூகத்திற்கும் பெருவுதைய உதவியாக இருக்கும் என்று அரசியலுக்கு கொண்டு வந்தார். அரசியலில் படிப்படியாக உயர்ந்த மரகதம் சந்திரசேகர் பின்னாளில் இந்திரா காந்தியின் நெருங்கிய நட்பை பெற்றவராக இருந்தார். இந்த வகையில் செப்டம்பர் மாத இறுதியில் பெருந்தலைவரை வந்து சந்திக்கிறார் மரகதம் அம்மா. அப்பொழுது அவரது நோக்கமெல்லாம் எப்படியாவது காமராஜரை சமாதானம் செய்து இந்திரா காங்கிரஸோடு இணைத்திட வேண்டும் என்பதுதான். ஆனால் காமராஜர் மறுத்துவிட்டார். அந்த நேரத்தில் பிரபல தலைவர் அரசியல் தலைவர்களை எல்லாம் கைது செய்து வைப்பது சரியல்ல. ஜனநாயகத்தை போற்றிய நேருவின் மகள் அப்படி செய்வது நியாயமல்ல. அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த தகவலோடு டெல்லி சென்ற மரகதம் சந்திரசேகர் இந்திரா காந்தியிடம் கூறியதாகவும் அதன்படி முக்கிய தலைவர்கள் எல்லாம் காந்தி பிறந்தநாளான அக்டோபர் 2 விடுதலை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார். தகவலை பெருந்தலைவர் காமராஜருக்கும் சொல்லிவிட்டார்கள். எப்படியோ நல்லது நடக்கட்டும் என்று ஆறுதல் அடைந்த காமராஜர் அவர்கள் அக்டோபர் 2 அன்று காலை மிகுந்த எதிர்பார்ப்போடு அழைப்பிற்காக காத்திருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த தகவல் வரவில்லை. அதிர்ச்சியான தகவல் வந்தது. என்னவென்றால், மூத்த அரசியல் தலைவரான கிருப்லானியும் ராம்மோகன் காந்தியும் அன்று காலை காந்தியின் சமாதிக்கு மலர்வளையம் வைக்க சென்றபொழுது கைது செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் தான் அவருக்கு வந்தது. இதில் கிருப்லானி நேருவே பெரிதும் மதித்த ஒரு தலைவர். தனக்கு குழந்தை பிறந்தவுடன் அதை கிருப்லானியிடம் எடுத்து சென்றார். பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் மடியில் வைத்துதான் இந்திரா என்று பெயர் சூட்டினார். பிறகு என்ன நினைத்தாரோ, நீங்கள் மகள் பேரில் எவ்வளவு அனுபவித்துள்ளீர்கள் என தெரியும் என சொன்னபடியே இந்திரா பிரியதர்ஷினி என்று பெயர் சூட்டி அழைத்து மகிழ்ந்தார்கள். அப்படி பெயர் சூட்டி வளர்த்த இந்திரா தான் பின்னாளில் அதே கிருப்லானியை அக்டோபர் 2 அன்று கைது செய்தார்கள். இந்த தகவலை கேட்ட காமராஜருக்கு அதிர்ச்சி. ஏற்கனவே கைது செய்தவர்களை விடுப்பதாக சொன்னவர் இப்பொழுது மூத்த தலைவர்களை கைது செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு அதிர்ச்சி. அவரது முகமெல்லாம் மாறுகிறது, சோர்வுறுகிறது, என்னவோ போல ஆதிக்கிறது. அதிக சோர்வுடன் இனி அவ்வளவுதான் என்றவரின் உடல்நிலை மாறுகிறது. மருத்துவருக்கு தொலைபேசி இணைப்பு கொடுக்க சொல்கிறார், கிடைக்கவில்லை. மற்றொரு மருத்துவர் ஜெயராமனுக்கு தொடர்பு போகிறது. அவர் உடல் வேர்க்கிறதா, நெஞ்சு வலிக்கிறதா என்று கேட்டு உடனே வருவதாக சொல்கிறார். டாக்டர் வந்தால் எழுப்பு என்று படுத்த பெருந்தலைவர் தன் உதவியாளர் வைரவனை பார்த்து இந்த விளக்கை அணைத்து விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான். 10 நிமிடங்களுக்குள் வந்த மருத்துவர் சௌதரிராஜன் தலைவரை சோதித்து விட்டு பதறுகிறார். அடுத்து டாக்டர் ஜெயராமனும் வருகிறார். தொடர்ந்து டாக்டர் அண்ணாமலை வந்து விடுகிறார். பெரும் முயற்சி எடுக்க முடியவில்லை, ஐயா உயிர் போய்விட்டது என்று உடைந்து போய் கதறி அழுகிறார்கள் மருத்துவர்களே. காமராஜர் கடைசியாக சொன்ன வார்த்தை விளக்கை அணைத்து விட்டு போ என்பதுதான். காமராஜர் ஆட்சியில் நமது நாடு அடைந்த முன்னேற்றம் 2000 ஆண்டுகளில் எங்குமே நடந்ததில்லை. நமது மூவேந்த மன்னர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், முஸ்லிம்கள், வெள்ளைக்காரர்கள், இவர்களெல்லாம் ஆட்சியில் எல்லாம் நமக்கு கல்வி வகை செய்யப்படவில்லை. தோழர்களே, இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் இன்னும் 10 ஆண்டுகளுக்காவது காமராஜரை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். அவரது ஆட்சியின் மூலம் சுகம் அடையுங்கள். காமராஜரின் ஆட்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள தவறினால் தமிழர்களுக்கு வாழ்வழிக்க வேறு ஆலையே கிடையாது என்று 1961 ஜூலை 9 பெரியார் பேசியது எவ்வளவு பொருத்தம்.
அந்த சிவகாமே மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி.
ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக் போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்போ மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அக்டோபர் 1 முதியவர்களுக்கான தினம், அவர்களுக்கான சமர்ப்பணம் இந்த பதிவு. பிள்ளைய பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி மடமுடிச்சு வைக்கிறோம். வேறு ஊரில், வேறு மாநிலத்தில், வேறு நாட்டில் வேலை நிமித்தமாக போயிடுறாங்க. இங்கே 70 வயசுக்கு மேலே வாழ்ந்த வீட்டில் தனிமையாக, இங்கே தான் என் மகன் படிப்பாள், இங்கே தான் விளையாடுவான், என் மகன் கிரிக்கெட் ஆடி உடைச்ச ஜன்னல் இது தான் என்று ஏதோ ஆர்கியாலஜி போல அவைகளை நினைத்து பார்த்து, என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிட்றது, அரை டம்ளர் அரிசி வடித்தாலே மிச்சம், பல காய்கள் உடலுக்கு ஒத்துக்காது, தனிமையும் வெறுமையும். அவங்க இருக்க இடத்துக்கு போகலான்னா பயணம் ஒரு கொடுமை. லோயர் பத்து கிடைக்கலன்னா எல்லார்கிட்டேயும் பிச்சை எடுக்கணும். சென்னை சென்ட்ரல் போய் சேர்றதே ஒரு யாத்திரை ஆகி போச்சு. ஓலாவும் ஊபரும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பீக் அவர் சார்ஜ் போட்டு களைப்படைய வைக்கிறாங்க. 4 உயர பச்சை குதிரையை தாண்டிய கால்கள் இன்னைக்கு சென்ட்ரலில் அரை படி ஏறுறதுக்கு இறங்க கைப்பிடி கேட்குது. எஸ்கலேட்டரில் போக மனசு குதிச்சா கூட வாட்ஸ்அப் வீடியோக்கள் மனசில் வந்து பயமுறுத்துது. இது வேண்டான்னு ஒதுக்கி பிள்ளைய வாட்ஸ்அப்பில் பிடிப்போம். பெண்ணை வீடியோ காலில் அழைப்போம்னா அந்த நேரம் அவங்க ஏதோ ஒரு மாலில், ஏதோ ஒரு ஹோட்டலில், ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் பிஸியாக இருப்பாங்க. ஏதாவது அர்ஜென்ட்டாப்பா, அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா அப்படிம்பாங்க. இல்லைன்னு ஃபோனை கட் பண்ணிவிடுவோம். 4 கழித்து, எதுக்குப்பா ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நான் பாசத்தோடு வளர்த்த என் பிள்ளைங்க, அவங்க டைமுக்கு நம்ம தூக்க நேரம், பாசத்தை என்றைக்கும் மிஞ்சுறது தூக்கம். நமக்கு பேரப்பிள்ளைகளின் மேலே இருக்க பாசம் அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்காது. 3 வரைக்கும் தான் தாத்தா பாட்டின்னு அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு பேசுவாங்க. பின்னாடி எப்போவாவது அவங்கள ஃபோனில் கூப்பிட்டாலும், அவன் வெளியே விளையாடுறான்ப்பா, அவன் கம்ப்யூட்டர் கேம்ஸில் இருக்கான், அவன் டியூஷன் போயிருக்கான், யோகா போயிருக்கான், ஏதோ ஒரு பதில் மட்டும்தான் கிடைக்கும். எப்போவாவது குழந்தை முகம் ஃபோனில் வீடியோ காலில் முகத்தை கட்டி ஹாயின்னு ஒரு ஒற்றை சொல்ல சொல்லிட்டு ஓடிடும். என் தாடி வளர்ந்த வயதான முகம் அதுக்கு நெருடலாக இருக்குமோ? நமது பண்பாடு, கலாச்சாரம், தாத்தா பாட்டி உறவுகள் அத்தனையும் டெக்னாலஜி முழுங்கிடுச்சு. எத்தனை நேரம் தான் டிவி பார்க்குறது? இந்த அரசியல்களும் இந்த பொய்களும் பிபியை உயர்த்தத்தான் செய்யுது. என் சொந்த வீடே எனக்கு அனாதை இல்லமாகி போனது. ஏதோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்கிறதால பைத்தியம் பிடிக்காமல் இருக்குது. மகனும் மகளும் போடும் ஸ்டேட்டஸ் தான் என்னுடைய அன்றாட சுவாரஸ்யங்கள். எப்படி பார்க்க என்று மற்றவர்கள் கேட்கும்போது, விட்டு கொடுக்க முடியுமா என் பிள்ளைங்களை? எனக்கு என்னப்பா ஜாம் ஜாம்னு பசங்களோட பேரன்களோட அட்ட ஆசமா. மனசுக்குள்ள ஏதோ வாழ்கிறேன். பல குழந்தைகளின் தாத்தா பாட்டிகளுக்கு முதியோர் தினமான அக்டோபர் 1 சமர்ப்பணம்.
சமூக வலைதளத்தில் கண்ட பதிவு ஒன்று, 60 கடந்து 70 நோக்கி வாழ்க்கையை நகர்த்தும் என்னுடைய நண்பர் ஒருவரிடம், உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் உங்களுக்குள் நீங்கள் என்ன மாற்றத்தை உணர்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், உங்களுடைய பதிலை நான் வீட்டுக்கு போய் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புனாரு. என் பெற்றோரிடம், என் உடன் பிறந்தோரிடம், என் இணையரிடம், என் குழந்தைகளிடம், என் நண்பர்களிடம் அன்பும் பாசமும் காதலும் கொண்டிருந்த நான் இப்போ என்னை நானே விரும்ப தொடங்கி இருக்கிறேன். அடுத்தது, இந்த உலகத்தை நான் என் தோளில் தாங்கி பிடிச்சிட்டுருக்கல அப்படின்றத உணர்ந்துட்டேன். இப்போதெல்லாம் காய்கறி கடைக்காரரிடம், பூக்காரரிடம், தள்ளுவண்டி பழ வியாபாரிடம் பேரம் பேசுறதை நிறுத்திட்டேன். பேரம் பேசாமல் தரும் உபரி தொகை அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். நாள் முழுவதும் உழைக்கவும் கார் ஓட்டுநரிடம் பணத்தை கொடுத்துட்டு மீதி சில்லறை கசகா காத்துறாம திரும்புறேன். இதனால அவர் முகத்துல அரும்பும் புன்னகையே விரும்பிக்கிட்டு இருக்கேன். என்னை விட முதியவர்கள் ஒரு செய்திய நிகழ்வ கதைய திரும்ப திரும்ப கூறினாலும் அதை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னு முகத்துல அடிச்சு கூறாம முதன்முறை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்காக உழைக்கும் வீட்டு விளையாட்களிடம் விவாதம் செய்வதை சத்தமிடுவதை முற்றிலுமா நிறுத்திட்டேன். நிறைவை விட அமைதியே விலை மதிப்பானது அப்படின்றத உணர்ந்துட்டேன். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய செயற்பாடுகளில் மனம் வந்து பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் சட்டையில் காணப்படும் சிறு சிறு கரையெல்லாம் இப்போ நான் பொருட்படுத்துறதே இல்லை. தோற்றத்தை விட ஆளுமையே சிறந்தது அப்படின்னு உணர்ந்துட்டேன். என்னுடைய என்ன மதிக்காதவர்களை விட்டு நானே விலகி சென்று விடுகின்றேன். தேவையற்ற முடிவற்ற தொடர் ஓட்டத்தில் என்னை முந்துபவர்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. நான் பந்தயத்தில் இருப்பதாகவே என்னை நினைத்துக் கொள்வதில்லை. இப்போதெல்லாம் எந்தவித உணர்ச்சிக்கும் ஆட்படுவதோ அடிமையாகுவதோ இல்லை. உறவுகளை முறித்து கொள்வதை விட என்னுடைய ஈகோவை கைவிடுவதே சிறந்தது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த நாள் தான் வாழ்வினுடைய இறுதி நாள் அப்படின்ற நினைப்பிலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகின்றேன். மற்றவர்களை குறை சொல்வதையும் புறங்குறுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விட்டேன். என்னால் மற்றவங்களுக்கு சிரமம் ஏற்படாத வரையில் முடிந்தவரை வாழ்ந்து வருகின்றேன். தேவையின்றி பிற விஷயங்களை தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டேன். யாரும் என்னை அணுகி கேட்டால் ஒழிய வலிய சென்று ஆலோசனைகள் வழங்குவதை நிறுத்திட்டேன். என்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முடிந்தவரை குறைச்சிக்கிட்டேன். அரசியல், ஆன்மீகம், மதம் தொடர்பான செய்திகளை பகிர்வதையோ அது தொடர்பாக மற்றவர்களிடம் விவாதிப்பதையோ முற்றிலும் தவிர்த்து விட்டேன். ஏன் வயதாகும் வரை காத்திருக்க வேண்டும்? எந்த வயதினராலும் இதை பின்பற்றலாமே. அமைதியான பயனுள்ள ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு கை கொடுக்குமே. நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை அழகாக்கிய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை, விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீங்கள் பட்ட அவமானத்தை நினைவித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். உயரத்திற்கு சென்றால்தான் உரியவர்களுக்கு கூட உங்களை உற்று பார்க்க மனம் வரும். விடாமல் முயற்சி செய்யுங்கள். உங்கள் உழைப்பு ஒன்றே அங்கு செல்ல சிறகை தரும். நீங்கள் அடைகின்ற உயரம் உங்களால் உருவாக்கப்பட வேண்டும். உங்களை அவமதித்தவர்கள் எல்லாம் உங்களை அன்னார்ந்து பார்க்கும்படி எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல பல கருத்துக்களுடன் பாடல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?